ஓர் இறைவனை வணங்க வேண்டும், ஒரு கடவுளை வணங்க வேண்டும். அந்த மனசாட்சி நமக்கு இருக்கா இல்லையா? பிறக்கும் பொழுதே நம்ம முஸ்லீமா தான் பிறக்கிறோம், அந்த ஓர் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களா தான் பிறக்கிறோம். பெற்றோர்கள் தான் கையை பிடிச்சிட்டு சர்ச்சுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க அல்லது கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க கூட்டிட்டு போலன்னு சொன்னா அந்த பிள்ளையை அப்படியே அதனுடைய பிறந்த இயற்கையிலே விடப்படும் என்று சொன்னால் படைப்பிடங்களை வணங்கக்கூடிய வழியில அது போவாது. சரி, அப்ப ஒருத்தர் எப்போது அவருக்கு அந்த உண்மை தெரிகிறதோ அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் திரும்ப தன்னுடைய ஒரிஜினலுக்கு ஆர்ஜினுக்கு வந்துடுறார், அவ்வளவுதான். அதனாலதான் நபி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வந்து முஸ்லிமுன். இப்ப பிறக்கும் பொழுது எல்லாம் முஸ்லீம் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வளரும் பொழுது நீங்க மாறி இருக்கலாம், வளர்க்கப்படும் போது நீங்கள் மாறி இருக்கலாம். எனவே நீங்க மரணிக்கும் பொழுது திரும்ப முஸ்லீமா வந்துருங்க. மரணிக்கும் போது திரும்ப கரெக்டா ஒரிஜினலுக்கு நீங்க வந்துருங்க, சரியான வழிக்கு நீங்க வந்துருங்க. அப்ப இது யார் கையில இருக்குது? நம்ம கையில இருக்குது. ஒருத்தர் வேற ஒரு இடத்திலேயோ வேற ஒரு இடத்திலேயோ வேற ஒரு இடத்திலேயோ பிறந்து வளர்ந்து வரும் பொழுது சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்கா இல்லையா? பள்ளியில ஏண்டா ஒரு பாங்கு சொல்றாங்க, இது இல்ல என்னதான் சொல்லப்பட்டிருக்குது, நம்ம எல்லாம் ஒண்ணு செய்யறோம், இவங்க எல்லாம் ஒண்ணு செய்யறாங்களே, என்ன செய்யறாங்க அப்படின்னு சிந்திக்கலாம்ல. சிந்திக்கும் பொழுது அந்த உண்மை தெரிய வருமா இல்லையா? தெரிய வரும்போது அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய மரணம் வரும்பொழுது அந்த இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் இருப்போம். சரியா? இப்ப என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப ஒருத்தர் இஸ்லாமை தெரிஞ்சு திரும்ப ஒரிஜினலுக்கு வந்துடுறாரு, இப்ப குர்ஆனுடைய வசனங்கள் அவருக்கு ஞாபகம் இருக்காது, படிச்சிருக்க மாட்டாங்க, இப்பதான் வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அவர்கள் குர்ஆனுடைய அந்த அத்தியாயங்களை மனனம் செய்யும் வரை அவர்களுக்கு நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த சட்டம் என்னவென்றால், ஒரு சில இறை துதிகளை, உதாரணமா அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், இதை கத்துக்கிறது பெரிய கஷ்டமா? சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன், இதை நீங்கள் கூறினாலே உங்களுடைய தொழுகை முழுமையடைந்துவிடும், நிறைவேறிவிடும். தக்பீர் கட்டினீங்க அல்லாஹ் அக்பர், அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் நிக்கிறீங்களோ சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அப்புறம் குனியும் போதும் அதே வார்த்தை, திரும்ப எந்திரிக்கும் போதும் அதே வார்த்தை, திரும்ப நீங்க பூமியில உங்களுடைய தலையை வைக்கும் போதும் அதே வார்த்தை, இதை சொன்னாலே உங்களுடைய தொழுகை கடமை நிறைவேறிவிடும். எவ்வளவு உங்களுக்கு நேர வாய்ப்பு இருக்குமோ அந்த அளவிற்கு மற்ற சிறிய சிறிய அத்தியாயங்களையாவது நீங்கள் மனனம் செய்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். மாஷா அல்லாஹ். நம்ம சகோதரர் ராஜ் என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியத்துவம் என்ன, இது எதனால இப்படி ஒரு ஒன்று சேர்க்கிறீங்கன்னு சொல்லி. இது நம்முடைய சகோதரர்கள் பேசும்போதும் சொன்னாங்க, நானும் சொன்னேன், நம்முடைய நோக்கம் நாம் எல்லாம் நம்முடைய இறைவனால் கொடுக்கப்பட்ட உண்மையை புரிந்து அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும், அதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தல். யாரையும் நிர்பந்திக்கிறதோ அல்லது ஒரு கருத்து திணிப்போ கிடையாது, அழைத்து அவர்களுக்கு சொல்லப்பட்டு அவர்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், எனக்கு இஸ்லாத்தை பத்தி இன்னும் நான் தெரிய விரும்புறேன் அப்படிங்கும் போது அந்த மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருவோம், அவ்வளவுதான். அதற்கு பிறகு முடிவு செய்வது நீங்க தான். உங்களுக்கு சொர்க்கம் நரகம் மறுமை படைத்த இறைவனுடைய விவரங்கள் கொடுக்கப்படும். இது இந்த கடமையை செய்வது, இது ஒரு கடமை, இதை செய்வது ஒவ்வொரு முஸ்லீமுடைய அடிப்படை கடமை. எப்படி தொழுகை என் மீது கடமையோ, ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்பது என் மீது கடமையோ, அதுபோன்று அந்த இறைவனை நான் அறிந்த பிறகு அவனை நான் வழிபட ஆரம்பித்த பிறகு என்னால் முடிந்த அளவு என்னுடைய சமகாலத்து மக்களுக்கு அதை எடுத்துச் சொல்வது என்னுடைய கடமை. அந்த ஒரு கடமையை நிறைவேற்றும் பொருட்டு தான் இது போன்ற சிறிய அல்லது பெரிய அல்லது தனியாக அல்லது கூட்டாக நண்பர்களை சந்தித்து ஒன்று சேர்க்கப்பட்டு இந்த செய்தி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. இதற்கு பின்னால் இதை தவிர வேறு இரண்டாவது ஒரு காரணம் கிடையாது. இந்த உலக வாழ்க்கை ஒரு தடவை தான், ரெண்டு தடவை கிடையாது. இதற்கு முன்னால் நமது உயிர் படைக்கப்பட்டிருந்தது, பிறகு இந்த பூமியில எப்போது நம்முடைய அந்த உயிரை அனுப்ப வேண்டும் என்று இறைவன் முடிவு செய்கிறானோ அப்ப நம்முடைய உடல் தயார் செய்யப்படுகிறது, உடலோடு உயிர், உடலுக்குள் உயிர் ஊதப்படுகிறது, இந்த பூமிக்கு வர்றோம். ஒரு ஹயாத், ஒரு வாழ்க்கை, அதற்கு பிறகு ஒரு மரணம், முடிஞ்சிச்சு சொல்லதான். அதற்கு பிறகு நாம் அடுத்து எழுப்பப்படுவது அந்த மறுமையில தான். நாம் இந்த உலகத்துக்கு இப்ப இந்த பிறவிக்கு முன்னாடி நமக்கு ஒரு பிறவி இருந்துச்சா? கிடையாது. இதற்கு பின்னாடி அடுத்து ஒரு வாழ்க்கை என்பது பிறவி அல்ல, ஒரு வாழ்க்கை. மீண்டும் நான் உயிர்ப்பிக்கப்படுகிறோம், இதே அமைப்புல உயிர்ப்பிக்கப்பட்டு அங்கே நமக்கு தீர்ப்பு செய்யப்படுகிறது. அப்ப மறுபிறவி என்பது கிடையாது, முன்னாடி ஒரு பிறவி இருந்தது என்பதும் கிடையாது. இது மிக தெல்ல தெளிவாக குர்ஆனிலே சொல்லப்பட்ட அடிப்படை உண்மை. இது ஒரு கேள்விதான், பொதுவா எல்லாருக்கும் வர்றதுதான், ஏன் இந்த பாகுபாடு? இத நம்ம கேட்கல, நம்முடைய பெரிய அத்தார், அப்பா இருக்காங்கல்ல, அவங்களே முதல்ல கேட்டாங்க. பெரிய அப்பா யாரு? நம்ம எல்லாத்துக்கும் பெரிய அப்பா யாரு? ஆதம். இறைவன் முதல் மனிதராக படைச்சானா இல்லையா? ஆதம். அவர் இந்த கேள்வியை கேட்டாப்ல. அவருக்கு முன்னாடி தான் படைக்க இருக்கின்ற மனித படைப்புகளை எல்லாம் இறைவன் சின்ன சின்ன எறும்பனுடைய உருவத்துல காட்டுறான். அப்ப பார்க்கும் பொழுது ஆதம் நபி பாக்குறாங்க, ஒருத்தர் வெள்ளையா இருக்காரு, ஒருத்தர் கருப்பா இருக்காரு, ஒருத்தருக்கு பாவம் கையு சரியில்லை, ஒருத்தருக்கு காலு சரியில்லை, ஒருத்தரை பார்த்தா பணக்காரா தெரியுது, ஒருத்தரை பார்த்தா ஏழையா தெரியுது அப்படின்னு பாக்குறாப்ல. பார்த்துட்டு அப்ப இறைவனிடத்துல கேக்குறாப்ல, லிம மாசவ் வைத்த பைனஹும், அல்லாஹ் ஏன் நீ எல்லாரையும் சமமா படைக்கல, ஒரே மாதிரியே படைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், அஹ்பப்து அன் உஷ்கர், நான் நன்றி செலுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன், எனக்கு நன்றி உள்ளவர்களாக மக்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரே இறைவனுடைய சொல். கண் இல்லாதவர்களை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு, கடவுளே எனக்கு கண்ணை கொடுத்தியே, ஒருத்தனுக்கு கை சரியில்லை பார்க்கும் பொழுது, ஆஹா எனக்கு கை நல்லா இருக்குது, இறைவனுக்கு நன்றி. நீ இந்த உலகத்தில் நீங்க எடுத்து பார்த்தால் ஏதாவது ஒரு வகையில் ஒருவர் ஒருவரை விட மேன்மை உள்ளவராகத்தான் இருப்பார், ஏதாவது ஒரு வகையில் ஒருவர் ஒருவரை விட மேன்மை உள்ளவராக இருப்பார். அந்த மேன்மையை கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும். தான் சோதிக்கப்பட்ட விஷயத்தில் பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு இதைவிட சிறந்த வாழ்க்கையை இறைவன் எனக்கு சொர்க்கத்திலே கொடுப்பான், அதை கொண்டு நான் இதற்கு திருப்தி அடைகிறேன். அஹ்பப்து அன் உஷ்கர், நான் நன்றி செலுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். இது ஒன்று. இரண்டாவது காரணம், இந்த ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம், இது படைப்புகள்ல ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் என்ன? இந்த வித்தியாசம் தான் இந்த உலகம் இயங்குவதற்குண்டான அடிப்படை. அறிவிலே ஏற்றத்தாழ்வு, ஒருவன் பெரிய அறிவாளி, ஒருவர் அதற்கு அடுத்த தரம், அடுத்த தரம். இந்த ஏற்றத்தாழ்வை கொண்டுதான் இந்த உலகத்தை இறைவன் சுற்றுகின்றான், சுற்ற வைக்கின்றான். எல்லாரும் பணக்காரங்களா இருந்தா வீட்டுக்கு கொத்தனார் கிடப்பாங்களா? கட்டுறதுக்கு கிடப்பாங்களா? கிடைக்க மாட்டாங்க. எல்லாருமே ஏழை ஆயிட்டா நாடு எப்படி இயங்குறது, எப்படி சம்பளம் கொடுக்கிறது? இது போன்ற இந்த ஏற்றத்தாழ்வை இறைவன், மிகப்பெரிய ஞானமிக்கவன், அவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வு, அதை கொண்டுதான் அவன் இந்த பூமியை இயக்குகின்றான். நம்ம சகோதரர் கேட்டாங்க, அல்லாஹ்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு. அல்லாஹ் என்ற அந்த அரபி பதம் இருக்கிறது, இது அரபி பதம். இது உலக மக்கள் எல்லாம் தங்களது மனசாட்சியை கொண்டு படைப்பாளன் என்று யாரை நம்புகிறோமோ அந்த படைப்பாளன் தனக்கென வைத்துக் கொண்ட பெயர்தான் அல்லாஹ் என்பது. இதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், வணங்கப்படுவதற்கும் பணிவதற்கும் அன்பு வைப்பதற்கும் பயப்படுவதற்கும் தகுதியான இறைவன். அல்லாஹ்க்கு என்ன அர்த்தம்? இதனுடைய மூலச்சொல் அலிஹ, இலஹு, இலாஹன் என்பதிலிருந்து வந்தது. அதாவது நம்முடைய உள்ளத்தின் ஆழமான பிரியத்தை வைப்பதற்கு தகுதியாக எங்கிருந்தாலும் அவனை நினைத்து நான் பயப்பட வேண்டும், நான் என்னை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று யாரை பற்றி நாம் பயப்படுகிறோமோ, யாருக்கு பணிவதன் மூலமாக நாம் சந்தோஷம் அடைகிறோமோ, யாருக்கு கட்டுப்படுவதன் மூலமாக நாம் திருப்தி படுகிறோமோ, அந்த ஒருவனுக்குள்ள பேர் தான் அல்லாஹ். அதனுடைய அர்த்தம் தான் இலா. புரியுதுங்களா பிரதர்? சுருக்கமா சொல்றதா இருந்தா, வணங்கப்படுபவன், அஞ்சுவதற்கும் நேசிப்பதற்கும் தகுதியானவன், இதான் அதனுடைய பொருள். இன்ஷா அல்லாஹ் என்ற வாசகத்திற்கு என்ன பொருள்? ஒரு காரியத்தை நாம் செய்யும் போது, ஒரு வேலையை நாம் துவங்கும் போது, நம்முடைய உள்ளத்தில் என்னுடைய அறிவு திறமையால நான் இதை செஞ்சிருவேன், எனக்கு இருக்கக்கூடிய பணபலத்தால் நான் இதை சாதிச்சிருவேன், எனக்கு இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தால் நான் இதை செஞ்சு முடிச்சிருவேன் என்ற பெருமை மனுஷனுக்கு வரக்கூடாது. வரலாமா? வரக்கூடாது. அதனாலதான் எந்த ஒரு செயலை நீங்கள் செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடினால், இறைவன் நாடினால் என்று சொல்லுங்கள். ஒருத்தர் வர்றாரு உங்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு உதவி கேட்டு, இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு செய்யறேன், இறைவன் நாடினால் உங்களுக்கு நான் தர்றேன் அப்படிங்கிறீங்க. ஒரு காரியத்தை செஞ்சு கேட்குறீங்க ஒருத்தர்கிட்ட, நான் செஞ்சு தந்துடுறேன்ப்பா உனக்கு அப்படின்னா, அப்ப என்ன அர்த்தமா போயிடுது? கடவுளை மறந்துடுறான். மறக்கிறோமா இல்லையா? இறைவன் நாடுனா நான் உனக்கு செஞ்சு செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது, அல்லாஹ் நாடுனா நடந்துரும். அப்ப தன்னுடைய அந்த நன்மைகளை யாரோட நம்ம சேர்க்கிறது? நம்முடைய இறைவனோடு, படைத்தவனோடு. அவனுக்கு தான் தெரியும் விதியில அடுத்து நமக்கு என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி. இப்ப நீங்க போன் பண்ணுவீங்க வீட்டுக்கு, நான் வந்துகிட்டே இருக்கேன், இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு, 10 நிமிஷத்துல என்னென்ன நடக்கும் தெரியுமா? 10 நிமிஷத்துல என்னென்ன நடக்கும் தெரியுமா? உலகமே தலைகீழமாயிடுது. பாக்குறோமா இல்லையா? அப்ப இன்ஷா அல்லாஹ் நான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன், அல்லாஹ் நாடுனா நான் 10 நிமிஷத்துல அங்க வர முடியும், நாடலைனா 10-20 நிமிஷமா ஆகலாம், 20-1 மணி நேரமா ஆகலாம். இதான் இன்ஷா அல்லாஹ். கடவுள் நாடினால், இறைவன் நாடினால் தான் இது நடக்கும். அடுத்து மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ்னா என்ன? இப்ப நீங்க கேள்வி கேட்டவன கூட நான் ஒரு மாஷா அல்லான்னு சொன்னேன். ஒரு சந்தோஷமான, ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை பார்க்கும் பொழுது அல்லாஹ் நாடி இது நடந்தது. இப்ப உங்களுக்கு உதாரணத்துக்கு, நீங்க ஒரு வேலை செய்றீங்க, உங்களுக்கு ஒரு போனஸ் கிடைச்சிச்சு, அல்லது உங்களுடைய சேலரி உங்களுடைய கம்பெனியில அதிகப்படுத்தினாங்க, இன்க்ரீஸ் பண்ணாங்கிற ஒரு செய்தி வருது. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், சந்தோஷம், அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். யார போறீங்க முதல்ல? இதுக்கெல்லாம் முதல் காரணம் யாருக்குதாங்க? அவனை புகழணும், அதுக்கப்புறமா நன்றி சொல்லணும். யாருக்கு? யார் இந்த உலகத்துல நமக்கு காரணமானாங்களோ, தாயோ தந்தையோ சகோதரனோ நண்பரோ முதலாளியோ எஜமானரோ, அவங்களுக்கு நன்றி சொல்லணும். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம்? மக்கள் என்ன செஞ்சிடறாங்க? முதல் காரணத்தை மறந்துடுறாங்க, இவங்க காலில் போய் விழுந்துடுறாங்க. பாக்குறோமா இல்லையா? இது தப்பு. அதனாலதான் எந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி, உங்களுக்கு சந்தோஷமான செய்தி கிடைச்சிச்சு, போன் வருது, என்ன ஆஸ்பத்திரியில கொண்டு போய் உங்க பிள்ளைய பிரசவத்துக்கு அட்மிட் பண்ணீங்க, போன் வருது, குழந்தை பிறந்துருச்சு அப்பா எனக்கு அப்படின்னு புள்ள சொல்றாங்க, என்ன சொல்லுவீங்க? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். என்ன கொடுத்தான்? அல்லாஹ் கொடுத்தான், சந்தோஷமா. அவனுக்கு முதல்ல நன்றி, அப்புறம் டாக்டர் பாப்பீங்க, நல்லபடியா பிரசவம் பார்த்தாங்க, ரொம்ப நன்றி டாக்டர். இன்னைக்கு என்ன செஞ்சாங்க? டாக்டர் நீங்க கையை விட்டா, நீங்க கையை விட்டுறாதீங்க, நீங்க தான் பார்த்து புழைக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. அவரையே அவர் புழைக்க வச்சுக்க முடியாது, என்னங்க முடியுமா? முடியாது. அவர் எப்படி நம்மளை புழைக்க? ஒரு காரணத்தை அவர் ஏற்படுத்தலாம், ஒரு வழி, ஒரு முயற்சி செய்யலாம். உயிர் யார் கையில இருக்கு? ரப்பு கையில. இதான் மாஷா அல்லாஹ். அதே போல அல்ஹம்துலில்லாஹ், இந்த ரெண்டும் ஒரு நெருக்கமான அர்த்தம். அதே போல ஒரு விஷயத்தை நீங்க பாக்குறீங்க, முகமது நபி சொல்றாங்க, பார்த்துட்டு இவ்வளவு நல்லா இருக்குதே அப்படின்னு ஏங்கிடாதீங்க. அது பொறாமை, அந்த ஏக்கம் தவறான ஏக்கம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடி அவனுக்கு கிடைச்சிருக்குப்பா, நம்மளும் முயற்சி செய்வோம், நமக்கும் அப்படி இருந்தா கிடைக்கும். அப்படி ஒருத்தரை ஒரு நல்ல கார்ல பாக்குறீங்க, ஒரு நல்ல புது வண்டியில பாக்குறீங்க, அல்லது நல்ல ஒரு டிரெஸ்ல பாக்குறீங்க, அவருக்கு ஒரு பதவி கிடைச்சிருச்சு, அவருக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கு செய்தி வருது. அப்ப நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஏங்காதீங்க. அது என்ன ஆயிடுது? உங்களுடைய உள்ளத்துல குரோதத்தை பொறாமையை, கெட்ட ஒரு தீய சக்தியை ஏற்படுத்துகிறது. வேணாது, அது அழிச்சிருங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு நாடுனா அவருக்கு கிடைச்சிச்சு, எனக்கு நாடும் போது எனக்கு கிடைக்கும். என்ன அர்த்தம்? கடவுள் அவருக்கு நாடுனா அவருக்கு கிடைச்சிச்சு, எனக்கு எப்ப நாடுறானா எனக்கு கிடைக்க போகுது. இந்த வார்த்தையை சொல்லும் போது உங்க மனசுல உள்ள சுமை எப்படி இறங்குதுன்னு பாருங்க. உங்க மனசுல எவ்வளவு பெரிய இந்த உள்ள அப்படியே விசாலமா போயிடும். வானம் பூமியை விட இந்த ஹார்ட் இருக்குதே விசாலமா போயிடும். இத சொல்லல, சொல்லுவாங்கல்ல பொறாமக்காரன் எரிஞ்சே சாவான்னு சொல்லிட்டு, பொறாமக்காரன் உள்ளத்தால எரிஞ்சே சாவான். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்துல அந்த பொறாமை என்ற அழுக்கு, ஒருத்தரின் மீது குரோதம், அவனுக்கு கிடைச்சிருச்சு நமக்கு கிடைக்கலையா அப்படிங்கிற அந்த அந்த அழுக்குகள் எல்லாம் நீங்கி போயிடுது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முஹம்மது நபி, அல்லாஹ் அவர்கள் மீது அருள் செய்யட்டும், இறை தூதர்களுடைய பட்டியல்ல இறுதியா வர்றாங்க. அவங்களுக்கு முன்னாடி வந்த ஜீசஸ் ஈசா நபி, அவங்களும் ஏகத்துவத்தை இறை தூதர் சொல்லிட்டு போனாங்க. அந்த 500 ஆண்டு கால இடைவெளியில அடுத்து இறை தூதர் வரல, மக்கள் திரும்ப வழிகேட்டுல போயிடுறாங்க. அப்ப திரும்ப வந்து இஸ்லாம் எடுத்து சொல்றாங்க. அப்ப எடுத்து சொல்லும் பொழுது மக்கள் திரும்ப இஸ்லாமுக்கு வர்றாங்க. அவங்களுடைய தோழர்கள் அபூபக்கர், உமர் என்று சொல்றோமா இல்லையா, இவங்க எல்லாம் முன்னாடி இஸ்லாத்தை பற்றி அறியாதவர்களாக இருந்தார்கள், அப்புறம் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இஸ்லாத்தை பற்றி தெரியாம இருந்தாங்க, அப்ப இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அதற்கு அடுத்து அப்புறம் அவங்களுக்கு பிள்ளை பிறக்குது, அடுத்த ஜெனரேஷன் அப்படியே வருது. அடுத்து அப்படியே முஸ்லிம்கள் பயணம் செஞ்சு போறாங்க உலக நாடுகளுக்கு வியாபாரமாக. பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வியாபாரத்திற்காக சென்றார்களோ அந்த இடத்தில் இஸ்லாம் பரவியது. ரொம்ப பேர் சொல்ற மாதிரி படையெடுப்பினாலோ வாளினாலோ இஸ்லாம் பரவவில்லை. நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, முகலாயர்கள் இந்தியாவிற்கு வர்றதுக்கு முன்னாடி இஸ்லாம் இந்தியாவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்தோனேஷியா மலேசியா நாடுகளை கேள்விப்பட்டிருப்பீங்க, சைனாவை கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கெல்லாம் முஸ்லிம்கள் இருக்காங்களா இல்லையா? இந்தோனேஷியாவில் 95% யாரு? முஸ்லிம்கள். மலேசியாவில் 95% யாரு? முஸ்லிம்கள். சைனாவில் ஒரு பெரும்பான்மையான மக்கள் தொகை யாரு? முஸ்லிம்கள். அங்கெல்லாம் எந்த முகலாயர் போய் படையெடுத்தாரு? யாரும் படையெடுக்க. வியாபாரிகளாக சென்றவர்களை பார்த்து இஸ்லாமை ஏற்றார்கள். இது ஒன்னா. இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுதல், எப்ப ஒரு மனிதன் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணங்க தகுதியானவன் அந்த அல்லாஹ் ஓர் இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்றாரோ, அதற்கு முன்னால் என்ன நிலைமையில் இருந்தாரோ அது அனைத்தும் அப்படியே அழிக்கப்பட்டு விடுகிறது. இப்ப அவர் முஸ்லீம், அவ்வளவுதான். அவர் யாருங்க? முஸ்லீம். முஸ்லிம்களுக்கு என்ன கண்ணியமோ அந்த கண்ணியம் அவர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு எது பாதிப்பை ஏற்படுத்துமோ அந்த பாதிப்பு அவர்களுக்கு, அவ்வளவுதான். அதனாலதான் இன்னைக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாமுக்கு வர்றாங்க. யாரையாவது நான் சொல்றேன், தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க, சொல்றேன், இவர் செட்டியார் முஸ்லீமு, இவர் நாடார் முஸ்லீமு, இவர் வன்னியர் முஸ்லீம்னு யாராவது சொல்றாங்களா? முடிஞ்சு போச்சு, முஸ்லீம் இவர், அவ்வளவுதான். ஆனா வேற எங்கேயாவது போனா பழைய அவர்களுடைய பெயர்கள் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டு அங்கே அவர்களுக்கு ஒரு பழிப்பு, என்ன ஒரு பழைய நிலைமை சமுதாயத்தில் அவர்களுக்கு இருந்ததோ, ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்களோ, தாழ்வாக நடத்தப்பட்டு கொண்டிருந்தார்களோ, அதே நிலைமை அங்கே அவர்களுக்கு. ஏனென்று சொன்னால், அந்த ஈசா நபி அவர்கள் இறை தூத ஏகத்துவத்தை போதித்திருந்தாலும் அவர்களை பின்பற்றுபவர்கள் தங்களுடைய கற்பனைக்கு ஏற்ப அதை மாற்றிக்கொண்டார்கள். அதனாலதான் அங்கேயும் ரெண்டு சர்ச்சு, அங்கேயும் ரெண்டு வரிசை. இங்க ஏதாவது வரிசை இருக்கா? இப்ப கலிமா சொல்லிட்டு இந்த பக்கம் நின்னீங்கன்னு வச்சுங்க, வரிசையா நிக்க வேண்டியதான் நம்ம எல்லாரும். என்ன, நம்ம இம்ரான் பாய் லேட்டா ஒழு செஞ்சுட்டு வந்தாருன்னா அவருக்கு பின்னாடி நிக்க வேண்டியதான். கே இம்ரான் பாய், இம்ரான் பாய் கை காலை கழுவிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவர் எங்க நிக்கணும்? அவர் கடைசியில தான் நிப்பாங்க. எங்க நிப்பாப்புல? கடைசியில தான். நான் பள்ளிவாசம் கட்டணும், எனக்கு முன்னாடி சப்புல இடம் வேணும்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதை நீங்க பார்க்கலாம், இதை நீங்க பார்க்கலாம். உடனே அதே நேரத்தில் முஸ்லிமான சகோதரர், முஸ்லிமான சகோதரர், முஸ்லிமான சகோதரி. சரிங்களா? அடுத்து நமக்கு இந்த உலகத்தில் பாதுகாப்பு, யாருடைய பாதுகாப்பு முதல் பாதுகாப்பு? கடவுளுடைய, இறைவனுடைய பாதுகாப்பு தான் முதல் பாதுகாப்பு. அரசாங்கத்தால் நம்மளை பாதுகாத்துட முடியுமா? தன்னையே பாதுகாத்துக் கொள்ள முடியாத பலவீனமான அரசாங்கம் நம்ம எப்படி பாதுகாக்கும்? இரண்டாவது அன்பிற்குரியவர்களே, ஒருவன் முஸ்லீம் ஆகிறான் என்று சொன்னால் அவன் ஒரு வாழ்க்கையிலே ஒரு புரட்சியை சந்திக்கின்றான், ஒரு பெரிய மாற்றத்தை அவன் சந்திக்கின்றான். இப்ப இவனுடைய தொடர்பு நேரம் எங்க போயிருச்சு? ஏழு வானங்களுக்கு மேலுள்ள அந்த பெரிய அரசனுடைய அதிபதியான அந்த அல்லாஹ்வோட, அந்த இறைவனோட இவனுடைய தொடர்பு, இவனுடைய கனெக்ஷன் ஆயிருச்சு. அப்ப இந்த இறைவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, இவன் உண்மையிலேயே மறுமைக்காக, அந்த மறுமையின் சொர்க்கத்துக்காக என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறானா, அல்லது வேற ஏதாவது நோக்கத்துக்கா? வேற ஏதாவது நோக்கத்துக்கா? உண்மையிலேயே என் மேல் இவனுக்கு பிரியம் இருக்கிறதா? என்ன செஞ்சு பார்க்க விரும்புறான்? டெஸ்ட் பண்ணுவான். என்ன செய்வா? டெஸ்ட்ல பாஸ் ஆனாதான அங்க சர்டிபிகேட் இருக்கா இல்லையா? சோதிக்க விரும்புவான். சில கஷ்டங்கள் வரும், அப்பா ஒத்துக்க மாட்டாரு, அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு விரும்பாது, இவங்களுக்கு விரும்பாது, வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லுவாங்க. சில கஷ்டங்கள் திடீர்னு ஒண்ணுமே இல்லை, அதாச்சும் ஒருத்தர் வந்து மிரட்டுவார், ஹே நீ நான் முஸ்லீம் ஆயிட்டியா, நீனு உன்னை என்ன செஞ்சிருவோம் பார். பயப்படலாமா? பயப்படக்கூடாது. என்னங்க, இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்திய திருநாட்டிலே முழு சுதந்திரம் இருக்கிறது. ஒரு மனிதன் அவன் விரும்புகின்ற, நேசிக்கின்ற, அவன் ஆராய்ந்து புரிந்து கொள்கின்ற கொள்கையை அவன் ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் யாரையும் நிர்பந்திக்க முடியாது. அதனால அரசாங்கத்தை பத்தி எந்த பயமும் வேணாம், தனி மனிதர்களை பற்றியும் பயமும் வேணாம். அப்படி ஒரு கால் யாராவது தீங்கு செய்ய நாடினால், தீங்கு செய்ய முயற்சி செய்தால் என்னதான் செஞ்சிட முடியும்? கொண்டு போட்டு முடியுமா? போடட்டும். என்னங்க, எப்படியோ ஒரு நேரத்தில் சாவு இருக்கா இல்லையா? அது உண்மையான இறைவனை ஏற்றுக்கொண்டதற்காக செத்து போவோம். என்ன கிடைக்கும் நமக்கு? சொர்க்கம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். அதனால எனக்கு யாராவது எதுவும் செஞ்சிருவாங்களோ, என்ன கொன்னுருவாங்களோ, அடிச்சிருவாங்களோ, இறை தூதர்கள் அந்த கஷ்டத்தை பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய காலத்திலே அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் அந்த கஷ்டத்தை பட்டிருக்கிறார்கள். முகமது நபி இஸ்லாம சொன்ன போது பணக்காரங்களும் வந்தாங்க, ஏழைகளும் வந்தாங்க. அப்ப சில அந்த வம்சாவளின்னு ஒரு கூட்டம் ஒன்று இருக்குமா இல்லையா? நாங்க தான் தி ஹையஸ்ட் ஜெனரேஷன், தி ராயல், எங்களுக்கு கீழே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப அதெல்லாம் அங்க உடப்படுது. பார்த்தாங்க, என்ன செஞ்சாங்க, அந்த ஏழைகளை கட்டி வைத்து அடித்தார்கள், நெருப்பு கங்குகளை விரித்து அதன் மேலே போட்டு இழுத்தார்கள். இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னா, வேகமாக விரைந்து ஓடக்கூடிய இரண்டு குதிரைகளிலே இரண்டு திசைகளில் அதை நிறுத்தி வைத்து அந்த ஏழையினுடைய காலை, ஒரு காலை இங்கேயும் ஒரு காலை இங்கேயும் நிறுத்தி வச்சு ரெண்டு பக்கம் ஓட வச்சாங்க, கிழிச்சாங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சிடல, தான் கொண்ட இறை கொள்கையை விட்டு விடவில்லை. இதெல்லாம் என்னங்க சோதனை? இன்னைக்கு உலகத்துல கஷ்டப்படாதவங்க, சோதிக்கப்படாதவங்க இருக்கிறாங்களா? ஏதோ ஒரு வகையில சோதனையை மனிதன் சந்தித்தே ஆக வேண்டும். அந்த சோதனை இறைவனுக்காக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக இறைவன் அதற்கு பிறகு ஒரு நல்ல வாழ்க்கை ஒன்று விரைவாக இந்த உலகத்திலும் நமக்கு கொடுக்க காத்திருக்கிறான். இதைவிட ஒரு சிறந்த வாழ்க்கை நம்முடைய மரணத்திற்கு பிறகு உண்மையான நிதர்சனமான முடிவற்ற அங்கே நமக்கு அந்த வாழ்க்கையில நமக்கு கொடுக்க காத்திருக்கின்றான். அடுத்து சந்ததிகள், நம்முடைய சந்ததிகளுக்கு என்ன ஆகும்? நீங்கள் பார்ப்பீர்கள், ஒரு நொடியில இல்லைங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்ன ஒரு நொடியில அமெரிக்கால உள்ள, ஐரோப்பால உள்ள, அரபு நாட்டில் உள்ள முஸ்லிம்களுக்கெல்லாம் நீங்கள் இங்கு இருந்து கொண்டே சகோதரர்களாக மாறிவிடுகிறீர்கள். என்னங்க, உலகத்தில் எத்தனை கோடி முஸ்லிம்கள் எங்கெல்லாம் 240 நாடுகளிலே பறந்து விரிந்திருக்கிறார்களோ அந்த எல்லா முஸ்லிம்களுக்கும் என்னங்க, அடுத்த செகண்ட்ல சகோதரர்களாக ஆயிடுறீங்க. பார்க்குறோமா இல்லையா? இன்னைக்கு எங்க போனாலும் சரி, நீங்க இன்னொரு முஸ்லீமை பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப சர்வ, ஒரு நொடியில நீங்க சலாம் அலைக்கும் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். என்னங்க, நீங்கள் அந்நியர் என்று பயப்பட வேண்டியது கிடையாது. அந்நியர் என்று பயப்பட வேண்டியது. இப்ப ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல கூட பயந்துகிட்டு நான் எங்க போறது, என்ன யாரு என்ன செய்வான்னு தெரியலையே, எனக்கு என்ன நடக்கணும் தெரியலையே என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனித உயிர் எப்போது வணங்க தகுதியானவன் ஓர் இறைவன் தான் என்று அந்த சாட்சியை சொல்லுகிறதோ. எங்க கன்னியாகுமரியில ஒருத்தர் சொன்னார்னு வச்சுக்கோங்க, காஷ்மீர்ல உள்ள ஒருத்தருக்கு சகோதரர் ஆகிறாரு, தமிழ்ல மெட்ராஸ்ல உள்ள ஒருத்தருக்கு சகோதரர் ஆகிறாரு. இந்த சகோதரத்துவம் எல்லைகள், தேசம், இனம், மொழி, நிறம் அனைத்தையும் கடந்து உலகளாவிய அளவிலே பறந்திருக்கிறது. அதனாலதான் இறைவன் குர்ஆன்ல சொல்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, என்னை நம்பிக்கை கொண்ட எல்லோரும் சகோதரர்கள் தான். அதனால உங்களுடைய சந்ததிகளுக்கு மிகச்சிறந்த ஒரு எதிர்காலம் இருக்கிறது, இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி. அதை நினைத்து பயப்பட வேண்டாம். உங்களுடைய குடும்பத்தில் நீங்க மட்டும்தான் வரீங்க, அல்ஹம்துலில்லா. எப்போது உங்களுக்கு இந்த உண்மை தெரிகிறதோ நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய பெற்றோர்களையோ சகோதரர்களையோ நாம் இந்த சிந்தனைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வோம். அவங்க ஏற்றுக்கொண்டால்தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று உங்களுக்கு நீங்கள் விதியாக்கி கொள்ளாதீர்கள். முதல் மனிதர் ஆதம இறைவன் படைச்சான், அதற்கு பிறகு தூதர்கள் அனுப்பினான். ஒவ்வொரு தூதருக்கும் அவன் விரும்பிய, அதாவது அவன் விரும்பிய தூதர்களுக்கு அவன் வேதங்களை கொடுத்தான். முந்தி கொடுக்கப்பட்ட வேதங்களை கொண்டு அடுத்து வந்த இறை தூதர்கள் பணி செஞ்சாங்க. அப்புறம் எப்போது அவன் திரும்ப வேதத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று நாடினானோ அடுத்து வரக்கூடிய இறை தூதர்களுக்கு புதிய வேதத்தை அவன் இறக்கலாம். இப்படி இறக்கி கொண்டு வரும் பொழுதுதான் இஸ்ரவேலர்கள் வந்த ஈசா என்ற ஜீசஸ் அவர்களுக்கு இஞ்சில் என்ற பைபிள் கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு முஹம்மது நபியை எப்போது இறைவன் இறுதி தூதராக உலக மக்களுக்கு கடைசி முத்திரை தூதராக அனுப்ப விரும்பினானோ அப்போது அவர்களுக்கு குர்ஆன் என்ற வேதம் கொடுக்கப்படுகிறது. அடுத்து கேட்கிறாங்க, இயேசுனா யாருன்னு சொல்லு. இயேசு என்பது ஜீசஸ், ஈசா. குர்ஆன்ல ஈசா என்று எந்த ஒரு இறை தூதரை சொல்லப்படுகிறதோ அவர்களைத்தான் இயேசு என்று அழைக்கப்படுகிறது. அவர்கள் அல்லாஹுடைய அற்புத வார்த்தையை கொண்டு ஆண் துணையின்றி மரியம் என்ற பரிசுத்தமான பெண்ணுக்கு பிறந்தவர்கள். ஆண் துணையின்றி இறைவனால் அது முடியும் என்பதை அவன் நிரூபிப்பதற்கு முதல் மனுஷரை ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம படைச்சான். அவருடைய மனைவி ஹவ்வா ஜோடிய ஆணருக்கு பெண் இல்லாம படைச்சு காட்டினான். அடுத்ததாக பெண்ணை கொண்டு ஆண் இல்லாமலும் என்னால் படைக்க முடியும் என்பதை என்ற அத்தாட்சியை நிரூபிப்பதற்காக பரிசுத்த பெண்ணாகிய மரியம் அவர்களுக்கு ஜிப்ரீல் என்ற இறை வானவ தூதரை அனுப்பி உயிர் ஊத வைத்து ஈசாவை இறைவன் படைத்து காட்டினான். கேக்குறாங்க, இப்ப கடவுளையே ஏத்துக்காதவங்களும் நிம்மதியான தானே இருக்கிறாங்க, சந்தோஷமா தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உலகத்தை பொறுத்தவரை அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தின் நிதியை நியதியை இறைவன் பொதுவாக்கி வைத்திருக்கிறான். அவனை வணங்கினாலும் சரி, வணங்கலினாலும் சரி, அவனை ஏசினாலும் சரி, அவனை புகழ்ந்தாலும் சரி, அவன் அளவற்ற அருளாளன். எப்போது இந்த உலகத்தில் அவன் படைத்து விட்டானோ அவன் தன் மீது இந்த மக்களுக்கு அவரவர்களுடைய அறிவுக்கு ஏற்ப விதித்ததற்கு ஏற்ப உலக வாழ்வாதாரத்தை கொடுப்பதை தன் மீது அவன் விதியாக்கி கொண்டான். இது கிடைச்சு போயிடும். ஆனால் என்ன கிடைக்காது? மறுமை கிடைக்காது. மறுமையில வெற்றி கிடைக்காது. நண்பர் கேட்கிறாங்க, நல்ல கேள்விதான், அல்லாஹ் தான் எல்லா ஆற்றலும் உடையவன் தானே, அவன் எதற்கு வழக்குகளை நியமிச்சு வேலை வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வானவர்களை நிர்ணயித்து. அன்பிற்குரியவர்களே, எந்த வானவருடைய தேவையும் அந்த அல்லாஹ்விற்கு கிடையாது. வானம், பூமி, சூரியன், சந்திரன், நாம் அறிந்த அறியாத எல்லா படைப்புகளையும் அவன் தனியாக இயக்குவதற்கு ஆற்றல் பெற்றவன். அவன் தன்னுடைய வல்லமையை காட்டுவதற்கு, தன்னுடைய ஆற்றலை மனிதனுக்கு புரிய வைப்பதற்குத்தான் ஒரு பிரம்மாண்டமான படைப்பாகிய வானவ படைப்பை, வானவர்களை அவன் படைத்து வைத்திருக்கிறான். அந்த படைப்புகளின் மூலமாக அவன் உதவியை எதிர்பார்க்கவில்லை. தன்னுடைய ஆற்றலை அவர்கள் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வழிபாட்டை செய்ய வேண்டும் என்பதற்கு அவர்களை படைத்திருக்கிறான். நாம் அவர்களை புரிவது கொண்டு அல்லாஹ்வுடைய வல்லமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக படைத்து வைத்திருக்கிறானே தவிர தன்னுடைய தேவைக்காக அல்ல. சில பேர் கேட்கிற அடுத்த கேள்வி, அல்லாஹ் நாடிதான கெட்டதையும் செய்யறோம், அப்ப எதுக்கு அதுக்கு கேள்வி கணக்குன்னு சொல்லிட்டு. அன்பிற்குரியவர்கள், இந்த கேள்வி இருக்கிறது, இது விதியை குறித்து கேட்கக்கூடிய கேள்வி. எதுவரை நடக்கவில்லையோ ஒரு விஷயம், அதுவரை நமக்கு அது விதியில் இருக்கிறதா இல்லையா என்பது தெரியாது. இப்ப உங்களுக்கு நீங்க இங்க இருந்து மண்ணடி போகணும், அப்ப ஒருத்தர் சொல்றாரு இந்த பக்கம் போங்க, சரியான ரூட்டு, பிரச்சனை இல்லை, ரோட்லாம் கிளீனா இருக்கு, டிராஃபிக்லாம் சரியா இருக்குன்னு சொல்றாரு. இந்த பக்கம் போவாதீங்க, டிராஃபிக் ரொம்ப ஓவரா இருக்கு, ரொம்ப கண்டெய்னர் லாரிலாம் வந்து போயிட்டு இருக்கு, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, அந்த பக்கம் போவாதீங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? என் விதி இந்த லாரிக்கு சைட்ல தான் போகணும்னு இருக்குது, அதனால நான் அந்த பக்கம் போவேன்னு சொல்லுவீங்களா? எங்க என் விதி இந்த ரூட்ல தான் போகணும்னு இருக்குது, அதனால நான் இந்த பக்கம் போவேன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அன்பிற்குரியவர்களே, மனிதன் தனக்கு இந்த உலகத்திலே தேர்ந்தெடுப்பதிலே விதியை காரணம் காட்டுவது கிடையாது. நல்லது எது, நல்லது எதுன்னு சொல்லி ஆராய்ஞ்சு அதை தேர்ந்தெடுக்கிறான். ஆனா மறுமை, இறை வழிபாடு என்று வரும் பொழுது விதியை காரணம் சொல்றான். இது என்ன இல்ல, இது அறிவார்ந்த காரணம் அல்ல, இது தன்னுடைய தவறை நியாயப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய காரணம் அது. அப்ப இறைவன் நாடியதை தவிர அவனுடைய ஆட்சியில் எதுவும் நடக்காது என்பது அவனுடைய நாட்டத்தின் முழுமை, வல்லமை அது. ஆனால் அந்த செயலை செய்வது யார், செய்தது யார், அந்த செயலை விரும்பியது யார்? மனுஷன். அதற்குத்தான் அவனுக்கு கூலியோ அல்லது தண்டனையோ. பாவம் யார் செஞ்சாலும் பாவம் தான். வட்டி வாங்குறது பாவம், வட்டி வாங்குறது இஸ்லாத்துல தடை செய்யப்பட்ட பயங்கரமான குற்றம். அதை சில பேர் செய்யறாங்கன்னு சொன்னா அவர்கள் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவார்கள், பதில் சொல்லி ஆகணும். ஒருத்தங்க செய்யறதுனால அது இஸ்லாமில் அனுமதிக்கப்பட்டதாக மாறிடாது. இஸ்லாம் என்பது முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. குரானுடைய சட்டங்கள், ஹதீஸினுடைய சட்டங்கள், இஸ்லாமிய மார்க்க வரைமுறை முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. இனி யாரு என்ன செஞ்சாலும் சரி அதில் எந்த விதமான மாற்றமும் வராது. சில பெண்கள் கேட்கிறாங்க போல இருக்கு, பருதானிய சொல்றீங்களே அது எதுக்கு, எங்களை அடிமைப்படுத்துறதுக்கான்னு சொல்லிட்டு. இது ஒரு சுருக்கமான கேள்வி, சுருக்கமான பதில் கொண்ட கேள்விதான். ரொம்ப பேர் நினைச்சுக்கிறாங்க இந்த பருதாங்கிறது பெண்களை அடிமைப்படுத்துறதுக்காக சொல்லிட்டு. அந்த சிந்தனையை கொஞ்சம் எடுத்துட்டு, பெண்களை பாதுகாப்பதற்காக உள்ள ஆடை இது. எதுக்காக உள்ள ஆடை? பெண்களை பாதுகாப்பதற்காக உள்ள ஆடை. சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மாசம் அல்லது 6 மாசம் அல்லது கொஞ்சம் முன்னாடி தமிழ்நாட்டில் பரவலாக படிக்கப்படுகின்ற பத்திரிகையில் இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன்ல, எக்மோர் ஸ்டேஷன்ல பெண்களை ஆபாசமாக படம் எடுக்கிறார்கள் செல்போனை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற ஆர்டிக்கல் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அதில் எழுதிக்கிட்டே வரும் பொழுது இப்படியே நிலைமை சென்றால், இது முஸ்லீம் ஆத்தர் எழுதுனது கிடையாது, முஸ்லீம் பத்திரிகையில் எழுதுனது கிடையாது, அந்த பத்திரிகைக்காரர் எழுதுற, இப்படியே நிலைமை சென்றால் அடுத்து நம் பெண்கள் எல்லாம் முஸ்லீம்கள் அணிய வேண்டிய பருதாவை அணிய வேண்டிய நிலைமை ஏற்படும், அப்பதான் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். என்னங்க புரிஞ்சுங்களா இல்லையா? புரிஞ்சு. ஒரு பெண் தனது அங்க அடையாளங்களை காட்டிக்கொண்டு ஆண்களை கவர்ச்சியாக இழுக்கும்படியான ஆடைகளை அணிந்து கொண்டு செல்லும் பொழுது அங்கே அந்த பெண் சோதிக்கப்படுகிறாள். தன்னை, தன்னுடைய அலங்காரம், தன்னுடைய கணவனுக்கு, தன்னை பார்த்து ரசிப்பதற்கு என் கணவனுக்குத்தான் முழு உரிமை உண்டு என்று தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய, தன்னுடைய அலங்காரத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெண் பாதுகாக்கப்படுகிறாள். இது பெண்களை கண்ணியப்படுத்துவதற்கும் அவர்களை பாதுகாப்பதற்கும் அவர்களை படைத்த இறைவன் அவர்களுக்கு கொடுத்த ஒழுக்க நெறி இது. என்னங்க இது? டிரெஸ் கோட். இது ஒரு உடை ஒழுக்க முறை, உடை ஒழுக்க முறை. இது நம்முடைய சமூக பெண்களுக்குள்ள கண்ணியம். இன்னைக்கு பார்க்கிறோம் நிறைய பத்திரிகைகள் நல்ல தெளிவான சிந்தனை உள்ளவர்கள் இப்ப தொடர்ந்து ரொம்ப எழுதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு குறிப்பா தமிழ்நாட்டில், இந்தியால இந்திய கலாச்சாரம் சீர்கெட்டு போயிட்டே இருக்குது, மேற்கத்திய நாகரிகம் வந்து பூந்துகிட்டே இருக்குது. என்ன ஆகுது? ஏன் இவ்வளவு கொலை கற்பழிப்புகள் முந்தைய காலத்தில் இல்லாத அளவுக்கு? பெண்கள் மீது ஏன் பாலியல் வன்முறைகள் நடத்தப்படுகின்றன? இதனுடைய முக்கிய காரணம் என்ன? அவர்களுடைய ஆடை கலாச்சாரத்தில் வந்த வேறுபாடு. ஆடை கலாச்சாரத்தில் வந்த அந்த மாற்றம் என்ன செய்யுது? சும்மா போற ஆணையும் திரும்பி பார்க்க சொல்லுது, சொல்லுதா இல்லையா? ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த பருதா தன்னுடைய வீட்டில் தான் அணிந்திருக்கக்கூடிய ஆடைக்கு மேல் ஒரு ஆடையை அணிந்து தன்னுடைய அவயங்கள் தெரியாத அளவிற்கு, தன்னுடைய அலங்காரங்கள் வெளியே தெரியாத அளவிற்கு தன்னை மறைத்துக் கொள்ளுதல் என்பது ஒரு பெண்ணுடைய கண்ணியம். ஒரு பெண்ணுக்கு இறைவன் கொடுத்த பாதுகாப்பு. இன்னைக்கு என்ன ஆயிருச்சு, மேலை நாடுகள்ல எங்களுக்கு முழுசா சுதந்திரம் வேணும், டிரெஸ்ஸே வேணான்னு கழட்டி போட்டு வராங்க. படிக்கிறீங்களா இல்லையா பத்திரிகையில? அதை விரும்புவீங்களா? இந்த டிரெஸ் போடுறது மட்டும் அடிமைத்துவம் இல்லையா, இதுவும் வேணாம் எங்களுக்கு. இதான் முதல் கட்டம். அடுத்த கட்டம் அங்க வந்த மாதிரி இங்கேயும் வரும். அடுத்த கட்டம் வரும். அன்பிற்குரியவர்கள், உடை என்பது ஒரு ஒழுக்கம், ஒரு பாதுகாப்பு, அது ஒரு கண்ணியம். நம்மை விட எவ்வளவு பெரிய அறிவாளி நம்முடைய இறைவன். அவன் ஒரு சட்டத்தை சொல்றான்னு சொன்னா சும்மா சொல்லுவானா? சிந்திச்சு பார்க்கணும், அதை சிந்திச்சு பார்க்கணும். என்னுடைய இறைவன் எனக்கு சொன்ன சட்டம் இது, அதுல எனக்கு பாதுகாப்பு கண்ணியம் இருக்கிறது. பாம்பேல உள்ள ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி, இது கொஞ்சம் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. அவங்கள்ட்ட பாம்பேல ஏன் கிரைம் உடைய, அதுவும் பாலியல் கிரைம் உடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது, என்ன சொல்றாரு? பெண்களிடத்தில் வந்த மாற்றம் தான். பெண்களிடத்தில் ஒழுக்க குறைவான ஆடைகளின் கலாச்சாரம் பெருகிவிட்டது. டிரெஸ் கொடுப்பாருங்க, இன்னைக்கு ஃபேஷன் ஷோ. என்னங்க அசிங்கத்தை விலை பேசுவதற்கு இவர்கள் நடத்துகின்ற ஒரு சட்ட ரீதியான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஃபேஷன் ஷோ. விபச்சாரத்தை பக்கம் மக்களை அழைப்பதற்கு, நமது பெண்களை விபச்சாரிகளாக மாற்றுவதற்கு, ஒரு மான ரீதியான பெண்ணை மானம் கெட்ட ஒரு பெண்ணாக, ஒரு சதை வியாபாரியாக மாற்றுவதற்கு இவர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் தான் அழகு போட்டிகள், அழகி போட்டிகள். கேவலம் அல்ல, ஒரு ஆண், ஒரு தகப்பன் தனது பெண்ணை அந்த இரண்டு ஆடையில் பார்க்க விரும்புவானா? பார்க்க விரும்புவானா? தனது தாயை பார்க்க விரும்புவானா? தனது சகோதரியை பார்க்க விரும்புவானா? தனது மனைவியை பார்க்க விரும்புவானா? வெளியிலே சிந்தித்து பாருங்கள். ஆனால் பார்க்கலாம், சிந்தித்து பாருங்கள், என்ன வகையிலே நியாயம் இது? என்ன ஒரு மனித தன்மை இது? மிருகங்களை விட கேடுகட்ட தன்மை அல்லவா இதுவா? ஒரு சுதந்திரம் இதுவா? நாகரீகம் இதுவா? அறிவின் முதிர்ச்சி இதுவா? சமுதாயத்திற்கு நன்மை இல்லை என்பிற்குரியவர்களே, இல்லை என்பிற்குரியவர்களே, கேடு இது. விபச்சாரம் பெருகுவதற்கு, விபச்சாரத்தால் தந்தைகள் அறியப்படாத குழந்தைகள் பிறப்பதற்கு, விபச்சாரத்தால் கொடிய நோய்கள் பரவுவதற்கு, எந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாதோ அந்த அந்த நோய்களுக்கு இவைகள் எல்லாம் என்ன ரூட்டுகள். யாராவது விரும்புவீங்களாங்க? எனக்கு ஒருத்தி மனைவியா வர போறா, அவ இன்னொருத்தனோட அடுத்த இரவுல போய் படுக்க போறான்னு தெரிஞ்சா அவளை விரும்புவோமா? அவ இன்னொருத்தனுடைய ரசனைக்காக ஆடுபவள், நடிப்பவள் என்பதை தெரிந்தால் விரும்புவோமா? ஆனால் அன்பிற்குரியவர்களே, சமுதாயம் இன்று எவ்வளவு பெரிய அநாகரிகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது, சிந்தித்து பாருங்கள். உங்களின் படுக்கை அறையில் நீங்கள் நடந்து கொள்வதை ஒருவர் பார்ப்பதை விரும்புவீர்களா? அல்லது உங்களுடைய சகோதரி, உங்களுடைய மகள் தனது கணவனுடைய படுக்கை அறையில் இருப்பதை நீங்கள் விரும்புவீர்களா? ஆனால் அந்த காட்சியை சினிமாக்களாக, சீரியர்களாக, நாடகங்களாக, நாடகங்களாக பார்த்து ரசித்துக் கொண்டுதானே இருக்கின்றீர்கள். என்ன நியாயம் இது? என்ன மனித அறிவு இது? என்ன ஒழுக்கம் இது? சிந்தித்து பாருங்கள். இறைவன் படைத்த ஒழுக்கம் இதுவல்ல, இது சைத்தானுடைய கலாச்சாரம். யாருடைய கலாச்சாரம்? சைத்தானுடைய கலாச்சாரங்கள். சமுதாயத்தை வழிகெடுப்பதற்காக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்களே அந்த மேற்கத்தியர்கள், அவர்களுடைய கலாச்சாரம். அங்க என்னங்க, தந்தை யாருன்னு தெரியாது ரொம்ப பேரு. லண்டனிலே ஒரு மாதத்திற்கு, லண்டனுடைய நகரத்திலே ஒரு மாதத்திற்கு, ஒரு மாதத்திற்குள்ளாக இரண்டு கணவனை மாற்றிக்கொள்கிறாள் ஒரு பெண். லண்டன்ல ஒரு மாசத்துக்குள்ளார தனது படுக்கை அறைக்கு இரண்டுக்கு மேற்பட்டவர்களை அழைத்து வருகிறாள் ஒரு பெண். இதையா நீங்க விரும்புறீங்க உங்க சகோதரிக்கு? இதையா நீங்கள் விரும்புகிறீர்கள் உங்களுடைய பெண்ணுக்கு, உங்களுடைய மகளுக்கு? அப்படிப்பட்ட ஒருத்தி தான் தனக்கு மனைவியாக வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமா? இது ஏன் அந்த முறையற்ற சுதந்திரத்தை தேடியதின் காரணமாக அப்படியே சொல்லலாம். அமெரிக்கால சில முக்கியமான நகரங்களில் மட்டும், வாஷிங்டன், நியூயார்க், முக்கியமான நகரங்களில் மட்டும் 13-18 வயதிற்குள் உள்ள பள்ளி மாணவிகள் 85,000 பேர், வருஷத்திற்கு குறைந்தது 85,000 பேர் கருகலைப்பு செய்கிறார்கள். என்னங்க, இப்ப சமீபத்தில் இந்தியாவில் வந்த இந்த பெண்கள் தாய் சொல்லலாம் மதர் டே எல்லாம் வந்துச்சுல, அதுல வந்து அந்த நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து பாருங்க. இதான் வேணுமா? என் பிள்ளைய நான் பள்ளிக்கு அனுப்புறேன், ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ கற்பமாகி வர்றா. அல்லாஹ் பாது, இதான் வேணுமா? இதான் சுதந்திரமா? இதான் அறிவா? என்னங்க அன்பிற்குரியவர்களே, யூரோப்பினுடைய பல நாடுகளிலே அங்கே பள்ளிக்கூடத்திலே மருத்துவமனை எதற்கு தெரியுமா? அங்கே படிக்கக்கூடிய பள்ளி மாணவிகளுக்கு கற்பமாகிவிட்டால் அந்த கற்பை குடும்பத்திற்கு தெரியாமல் கலைப்பதற்கு. அப்படிப்பட்ட பள்ளிக்கூடமா நம்முடைய தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்கள் மாற வேண்டும் என்று விரும்புகிறோமா? இன்னைக்கு என்ன ஆயிருச்சு அரசாங்கம், நீங்க 1 ரூபா 10 ரூபா காசை போட்டுட்டு காயின்ஸை போட்டுட்டு வாங்கிட்டு போங்க. என்னங்க இது, எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது சமுதாயம்? நெருப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க. அன்பிற்குரியவர்களை, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகை தந்ததற்கு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானாக. இதுவரை நீங்கள் பொறுமையோடு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானாக. நாங்கள் கூறிய விஷயம், நான் கூறிய விஷயமோ, நண்பர்கள் கூறிய விஷயமோ உங்களுடைய மனதை தொட்டிருந்தால், மனதிலே சில நல்ல தாக்கங்களை ஏற்படுத்தியிருந்தால் அதை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். மேலும் நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் எங்களை எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு பணி செய்வதற்காக, உங்களுக்கு இந்த நல்ல விஷயத்தை விளக்குவதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானாக.